நம்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இன்று உலகத்திலே நாங்கள் முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக பல்வேறுபட்ட சிக்கல்கள், சவால்கள் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது யுத்தங்களாக இருக்கலாம், நெருக்குதல்களாக இருக்கலாம், எங்களுக்கு எதிரான விமர்சனங்களாக இருக்கலாம். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுதும் நாம் பல கேள்விகளை எங்களுக்கு மத்தியிலே கேட்டுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் அல்லாஹு தஆலாவை ரப்பாக ஏற்றிருக்கிறோம். அவனுடைய தூதர் கண்மணியான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக ஏற்றிருக்கிறோம். அவனுடைய தீனு இஸ்லாம் தான் மிக சரியானது என்று ஏற்றிருக்கின்றோம், அவனை விசுவாசிக்கின்றோம். முடிந்த வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே தீனை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தும் இந்த உலகத்திலே ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள், ஏன் இவ்வளவு பெரிய அழிவுகள் என்றெல்லாம் நாங்கள் யோசிக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 200 கோடிக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் உலகத்திலே வாழுகிறார்கள். சுமார் 52 மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் உலகத்திலே இருக்கின்றன. இஸ்லாமிய உலகத்திலே இல்லாத வளம் இல்லை என்ற அளவுக்கு எல்லா வளங்களையும் அல்லாஹு தஆலா கொடுத்து வைத்திருக்கிறார். அது இயற்கை வளமாக இருக்கலாம், மனித நேச்சுரல் ரிசோர்ஸ் என்று நாங்கள் சொல்லுகின்ற இயற்கை வளங்கள், ஹியூமன் ரிசோர்ஸ் எனப்படுகின்ற மனித வளங்கள் எல்லாம் இஸ்லாமிய உலகத்திலே இருந்தும் கூட ஏன் இவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று நாங்கள் சிந்திக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மீடியாவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பலஸ்தீனிலே, கசாவிலே எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம், அட்டூழியம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதுவரைக்கும் சுமார் 12,000 அதிகமானவர்கள் 40 நாட்களுக்குள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெண்களும் சிறுவர்களும் தான் அதிகமாக இருக்கிறார்கள். எத்தனையோ பள்ளி வாயில்கள், குறிப்பாக 2 பல்கலைக்கழகங்கள், இஸ்லாமிய பல்கலைக்கழகங்கள், அதே போன்று மதரசாக்கள், பாடசாலைகள், மக்களுடைய குடியிருப்புகள் எல்லாம் கொண்டு வைத்து தகர்க்கப்பட்டிருக்கின்ற வைத்தியசாலைகள் எல்லாம் கூட இந்த தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்ற ஒரு பயங்கரமான, இக்கட்டான, அவலமான ஒரு சூழ்நிலையை நாங்கள் குறிப்பாக அந்த இடத்திலே பார்க்கிறோம். அங்கு மட்டுமல்ல சகோதரர்களே, உலகத்தின் பல்வேறுபட்ட இடங்களிலே முஸ்லீம்கள் இவ்வாறு நெருக்குதல்களுக்கும் சிக்கல்களுக்கும் உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மூமின்களுக்கும் தான் இஸ்ஸத் எனப்படக்கூடிய கண்ணியம் இருக்கிறது என்று குர்ஆனிலே சொல்லுகிறார். ஆனால் நாங்கள் அல்லாஹ்வும் ரசூலும் கண்ணியத்தோடு இருக்கிறார்கள், நாங்கள் அவர்களுக்கு கண்ணியத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. ஆனால் மூமின்கள் ஏன் கண்ணியத்தோடு இல்லை, ஏன் அவர்கள் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அடி வாங்குகிறார்கள், உலகத்திலேயே மிகவும் அதிகமாக தாக்கப்படுகின்ற முஸ்லிம் சமூகமாக அந்த சமூகம் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு எழக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீன் அவன் சர்வசக்தனாக இருக்கிறான், மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கிறான். தன்னை ஏற்றவர்களை அவன் நிச்சயமாக கண்ணியப்படுத்துவான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் ஆழமாக அதனை விசுவாசித்திருக்கிறோம். அப்படியிருந்தும் இந்த நிலை ஏன் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். முதலாவது காரணம், குர்ஆனுடைய கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்களின் அடிப்படையில் முதலாவது காரணம், அதனை நாங்கள் மறுக்க முடியாது. எப்போதெல்லாம் முஸ்லீம்கள் இஸ்லாத்தோடு வாழ ஆரம்பிக்கிறார்களோ, உண்மையான முஸ்லீம்களாக வாழ ஆரம்பிக்கிறார்களோ, அந்த நேரத்தில் அவர்களுக்கு சோதனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் சவால்களும் வரும் என்பது இன்று நேற்று சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்போது நாங்கள் ஈமானோடு இஸ்லாத்தோடு வாழ ஆரம்பிக்கின்றோமோ அந்த நேரத்தில் துன்பங்களை, கஷ்டங்களை, சவால்களை கட்டாயம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். வலனகுவ, நாங்கள் கட்டாயமாக உங்களை சோதிப்போம் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே மிகவும் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அப்படியாக இருந்தால் அவர்கள் பஞ்சனை மெத்தையில் படுத்து உறங்கி இருக்க வேண்டும். எல்லா வகையான சௌபாகியங்களையும் அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். போன இடங்களில் எல்லாம் அவர்களுக்கு வரவேற்பு கிடைத்திருக்க வேண்டும். நிச்சயமாக அப்படி அல்ல. ஈமானுக்கு சோதனை இருக்கிறது. அல்லாஹு தஆலா புடம் போட்டுத்தான் சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். உயிர்களை தியாகம் செய்ய வேண்டி வரும், நாடுகளை துறக்க வேண்டி வரும், சிறைகளுக்கு போக வேண்டி வரும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே தள்ளப்பட்டார்கள். அவர்கள் பாவம் செய்த காரணத்தினாலா? இல்லை, அது அல்லாஹ்வுடைய நியதி. நல்லடியார்களுக்கு அப்படியான பிரச்சனைகள் வரும். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த யூதர்கள் சிலுவையிலே அறைந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பதிலாக ஒருவர் தான் அங்கு அனுப்பப்பட்டு அவர் அறையப்பட்டார் என்ற அந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். தன்னுடைய ஊரிலிருந்து விரட்டப்படாத துரத்தப்படாத நபிமார்கள் குறைவு என்ற அளவுக்கு எல்லா நபிமார்களும் போல ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். தங்களுடைய பூமியை விட்டு வெளியே போயிருக்கிறார்கள். கண்மணியான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுடைய சூழ்ச்சியின் காரணமாக சந்தித்த மிக முக்கியமான ஒரு யுத்தம் தான் கந்தக்குடைய யுத்தம். அது மிக பயங்கரமான ஒரு யுத்தம். மதீனாவிலே வாழ்ந்த யூதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அதிருப்திப்பட்டு மக்கா மதீனாவில் இருந்து வெளியே போய் மக்காவில் இருந்த குரேஷியர்களோடு சேர்ந்து கொண்டு அப்படிப்பட்ட படை பட்டாளங்களை எல்லாம் திரட்டி கொண்டு மதீனாவை நோக்கி வர இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்படுகிறது. எனவே சல்மான் ஃபாரிசி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து ஆலோசனை கேட்கிறார்கள், என்ன செய்யலாம் என்று. அந்த நேரத்திலே சல்மான் ஃபாரிசி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவின் வடபகுதியிலே ஒரு கிடங்கை, ஒரு அகழியை நாங்கள் தோண்டி மதீனாவை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆலோசனை சொல்லுகிறார்கள். அதன்படி அந்த கிடங்கு தோண்டப்படுகிறது. அந்த நேரத்திலே குரேஷியர்களும் யூதர்களும் சேர்ந்து வந்து மக்கா மதீனாவை அண்டிக்கிறார்கள். மதீனாவுக்கு உணவு வருவதை அவர்கள் தடுக்கிறார்கள். இதன் காரணமாக மதீனாவிலே ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்ஸாபுடைய யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடையாது. அவர்கள் தன்னுடைய வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அகழியை தோண்டுவதற்காக அவர்கள் தங்களுடைய தோளிலே மண் சுமந்திருக்கிறார்கள் என்று வரலாற்றிலே நாங்கள் படிக்கிறோம். அல்லாஹு தஆலா நாடி இருந்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மலக்குகளையும் அனுப்பி அந்த உதவியை செய்திருக்கலாம். அவன் அதுக்கான சக்தி உள்ளவன். இருந்தாலும் கூட சோதனைகளின் ஊடாக, அதாவது சாதனைகளின் ஊடாக, இப்படிப்பட்ட சவால்களின் ஊடாகத்தான் இஸ்லாத்துக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நியதியாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உஹத யுத்தத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்லு ஷஹீதாக்கப்பட்டது. உஹத யுத்தத்திலே ஹம்சா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் படுமோசமாக கொலை செய்யப்பட்டார்கள். 70 சஹாபாக்கள் உயிரை கொடுக்க வேண்டி இருந்தது. ரஹில் வ லக்வான் எனப்படக்கூடிய இரண்டு கோத்திரத்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தாயிக்களை அனுப்பும்படி கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்த ஹாஃபிதுகளான 70 பேரை அனுப்புகிறார்கள் அவர்களுக்கு தாவா செய்வதற்காக வேண்டி. ஆனால் அங்கு சென்ற சந்தர்ப்பத்திலே அந்த துரோகிகள் அந்த 70 பேரையும் கொலை செய்து விட்டார். அல்லாஹு தஆலா அவர்களை ஷஹீதுகளாக ஏற்றுக்கொண்டார். அன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே துரூத்தோட ஆரம்பித்தார்கள். கனத்த ஷஹரன் ஹதீஸிலே வந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாத காலமாக இந்த குனூத்து நாசிலா எனப்படக்கூடிய குனூத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நாங்கள் உண்மையான மூமின்களாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் சோதனைகளை தவிர்க்க முடியாது. சோதனைகள் இல்லாமல் இஸ்லாத்துக்கு வரவேற்பு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அது சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே உலகத்திலே இருக்கின்ற இந்த சோதனைகளையும் தடைகளையும் சவால்களையும் நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும்? ஒரு வகையில் இது அல்லாஹ்வுடைய நியதி என்று பார்க்க வேண்டும். அஹ்ஸிபன் நாசு அய்யுத்ரக்கு அய்யகூலு ஆமன்னா, மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா அவர்கள் சுவர்க்கத்துக்கு நுழைய முடியும் என்று? அவர்கள் ஈமான் கொண்டு விட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சுவர்க்கத்திலே நுழைய முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சோதிக்கப்படாமல் அவர்கள் நினைக்கின்றார்களா சுவர்க்கத்திலே நுழைய முடியும் என்று? அவர்களுக்கு சோதனைகள் வரும் என்ற கருத்தை அந்த குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன் அல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னா. நிச்சயமாக அல்லாஹு தஆலா மூமின்களிடத்திலே இருந்து அவர்களுடைய உயிர்களையும் அவருடைய சொத்து செல்வங்களையும் வாங்கிக் கொண்டான். சுவர்க்கத்தை பகரமாக கொடுப்பதாக, சுவர்க்கம் கிடைக்க வேண்டுமா உயிர்களை தியாகம் செய்துதானாக வேண்டும், சொத்து செல்வங்களை தியாகம் செய்துதானாக வேண்டும். இது அல்லாஹு தஆலாவுடைய சுன்னாவாக, இது அல்லாஹு தஆலாவுடைய ஒரு நியதியாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனை நாங்கள் சொல்வதற்கு இரண்டு காரணம் இருக்கிறது. முதலாவது, இஸ்லாத்துக்காக வேண்டி தாவா பணியிலே ஈடுபடக்கூடியவர்கள், இஸ்லாத்துக்காக வேண்டி கஷ்டப்படக்கூடியவர்கள், உழைக்கக்கூடியவர்கள் நினைக்கிறார்கள் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எந்த நேரமும் வந்து கொண்டிருக்க வேண்டும் என்று. நிச்சயமாக வரும், அல்லாஹு தஆலா அப்படி உதவி செய்திருக்கிறான். வரலாற்றிலே அப்படி நடந்திருக்கிறது. பத்ரிலே மலக்குகளை அனுப்பி அல்லாஹு தஆலா உதவி செய்தான். ஆனால் அந்த உதவியை தந்துதான் எங்களுடைய வெற்றி ஆக வேண்டும் என்பது அல்ல. அல்லாஹு தஆலா எங்களிடம் இருந்த தியாகத்தை, அர்ப்பணத்தை எதிர்பார்க்கின்றான், முயற்சியை எதிர்பார்க்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன என்ன பெயர்களை சொல்லி அழைக்க முடியுமோ அப்படிப்பட்ட எல்லா கெட்ட பெயர்களையும் சொல்லியும் அழைத்தார்கள். அவப்பெயர் பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், சூனியக்காரன் என்று சொன்னார்கள், சமூகத்தை பிரித்து வைக்கிறார் என்று சொன்னார்கள். ஷேபு அபி தாலிப் எனப்படக்கூடிய கணவாயிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் 3 வருடங்கள் சமூகத்தை விட்டும் சூறப்படுத்தப்பட்டு அவர்கள் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவு கூட இருக்கவில்லை, மிகவும் கஷ்டப்பட்டார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் உணவில்லாமல் அங்கு கைக்கு இருட்டிலே அகப்பட்டவற்றை கூட நாங்கள் எடுத்து சாப்பிட்டோம் என்று சஹாபாக்கள் சொல்லுகின்ற அந்த ரிவாயத்துக்கள் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹு தஆலா சோதிப்பான். எனவே இன்று பலஸ்தீனிலே அல்லது மற்றமுண்டான நாடுகளிலே முஸ்லிம்கள் சோதிக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் பத்துவா கொடுத்துவிடக் கூடாது, அவர்கள் செய்த பாவங்களுக்காக வேண்டித்தான் அவர்களை அல்லாஹு தஆலா தண்டிக்கிறான் என்று. அது தண்டனை அல்ல சகோதரர்களே, பெரியார்களே, அது அவர்களுக்கான சோதனை. அந்த சோதனையிலே அல்லாஹு தஆலா அவர்கள் வெற்றி அடைகிறார்களா என்று பார்த்து அவர்களுக்கு நிச்சயமாக சுவர்க்கத்தை கொடுப்பான். யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ உயர்தரமான சுவர்க்கத்தை நீ கொடுப்பாயாக. உயிர்களை இழந்து தியாகம் செய்கிறார்கள். நேற்று ஒரு ஜனாசாவுடைய வீடியோ வந்திருக்கிறது. அந்த ஜனாசா 20 வயது ஒரு வாலிபன், பள்ளி வாயிலை தொழுவிக்கக்கூடிய ஒரு இமாம், ஹாபிதுல் குர்ஆன், அவர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய ஜனாசாவில் இருந்து கஸ்தூரி வாசம் வீசிக் கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லோரும் அவருடைய ஜனாசாவை கபன் செய்து விட்டு அந்த ஜனாசாவை தொட்டு தொட்டு மோந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அந்த அளவு தூரத்துக்கு கஸ்தூரி வாசம் அந்த ஜனாசாவில் இருந்து வீசிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இன் அல்லாஹ் மஅல் லதீன தக்கவ் வல் லதீன ஹும் முஹ்சினூன். யாரெல்லாம் தக்குவாவோடு இருக்கிறார்கள், யாரெல்லாம் நலவு செய்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹு தஆலா இருப்பான். அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் அவர்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. வெற்றி வரும் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து, ஆனால் அது தாமதமாகலாம், அது சில நேரங்களில் இல்லாமல் போகலாம், நாம் எடுத்த முயற்சிகள் பலனளிக்காமல் போகலாம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 80 வருஷங்கள் தாவா பணியில் ஈடுபட்டார்கள். ஆனால் அவர்களால் 900 வருஷங்கள் ஈடுபட்டார்கள். அப்படி இருந்தும் கூட அவர்களுக்கு சுமார் 80 பேரை கூட தன்னுடைய தாவா பணியோடு நினைத்துக் கொள்ள கிடைக்கவில்லை. அதனுடைய அர்த்தம், அவர்கள் பிழை செய்து விட்டார்கள் அல்லது தப்பு செய்து விட்டார்கள் என்பது அல்ல. அல்லாஹ்வுடைய வழி இறங்கிக் கொண்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். எனவே அவர்கள் அதைரியப்படவில்லை. அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ரிப்போர்ட் பண்ணுகிறார்கள், யா அல்லாஹ், ரகசியமாக அழைத்தேன், பரகசியமாக அழைத்தேன், இரவிலே அழைத்தேன், பகலிலே அழைத்தேன், ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையே யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே தோல்வி வரலாம், வெற்றி தாமதமாகலாம்,
ஷஹீதுகளுக்கு மேலால் ஷஹீதுகள் களத்திலே வரலாம். அதனை வைத்து அவர்கள் மீது நாங்கள் வீண் பழிகளை சுமத்திவிடக் கூடாது. நாம் அவர்களை பற்றிய நல்லெண்ணத்தை நாங்கள் வைப்போம், அவர்களுக்காக துஆ செய்வோம். எங்களை எங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மிக நெருக்கமான அடியார்களாக இருப்பார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புவோம். 75 வருடமாக அவர்கள் தங்களுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டுவதற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் முதலாவது கிபிலா, எல்லா நபிமார்களும் பெரும்பாலான நபிமார்கள் எல்லோரும் அடங்கப்பட்டிருக்கின்ற இடம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்றெல்லாம் இருக்கின்ற நபிமார்கள் கால் பதித்த இடம் அருகும் முபாரக்கா, புனிதமான பூமி. அங்கிருக்கின்ற மனிதர்கள் பாக்கியசாலிகள், அவர்களுக்காக வேண்டி நாங்கள் துஆ செய்யவும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வெற்றி தாமதமாகுவதற்கான சில காரணங்கள் இல்லாமல் இருக்கின்றன, இல்லாமல் இல்லை, அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த வெற்றியை நிச்சயமாக கொடுப்பான். அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஜஹக்கல் பாத்தில் ஜஅல் ஹக், சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது. லியுஹிரஹு அலதீன் குல்லி, உலகத்தில் இருக்கின்ற எல்லா மார்க்கங்களை விடவும் சிரேஷ்டமானதாக அதனை அல்லாஹு தஆலா மாற்றுவான், சந்தேகம் கிடையாது. மறுமை நாள் வருவதற்கு முன்னால் உலகத்திலே இஸ்லாத்திற்கு தான் மேலோங்கிய அந்த வெற்றி கிடைக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் சகோதரர்களே, சில நிபந்தனைகள் இருக்கின்றன, சில கண்டிஷன்ஸ் இருக்கின்றன, அந்த நிபந்தனைகளை நாங்கள் எல்லோரும் பூர்த்தி செய்ய வேண்டும். வெற்றி வரும், சாதனைகளை ஈட்டலாம், உலகத்திலே மக்கள் இஸ்லாத்தை தழுவுவார்கள், உலகத்திலே இஸ்லாத்துக்கு ஜெயம் கிடைக்கும். ஆனால் சில வகையான நிபந்தனைகளை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார், அந்த நிபந்தனைகளை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அது எங்களுடைய பொறுப்பு, தத்துவா கொடுத்துக் கொண்டிருப்பது அல்ல. முதலாவதாக ஈமானுடைய பலம், ஆழமான ஈமான் ஒரு சமுதாயத்தினுடைய அடிப்படையான அஸ்திவாரம், அது எல்லோரிடத்திலும் ஆழமாக இருக்க வேண்டும். வலா தஹினு வலா தஹ்சனு அன்தும்ல ஆலா இன் குந்தும் முஃமினீன், நீங்கள் பலகீனப்பட்டு விட வேண்டாம், கவலைப்பட்டு விட வேண்டாம், நீங்கள் தான் சிரேஷ்டமானவர்கள், நீங்கள் மூமின்களாக இருந்தால் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஒரு நிபந்தனை, ஆழமான ஈமான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இடத்திலே யாரையும் வைக்க கூடாது, அவன் மட்டுமே சக்தி உள்ளவன், அவன் மட்டும்தான் அறிவாளி, அவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவன் தான் இந்த பிரபஞ்சத்தின் நாயகன், எந்த ஷிருக்கும் வைக்க கூடாது, ஆழமான ஈமான் இருக்க வேண்டும், கியாமத்திலே நம்பிக்கை, அல்லாஹ்விலே நம்பிக்கை, இது ஆழமாக இருப்பது முதலாவது நிபந்தனை. எல்லோரிடத்திலும் அது தேவைப்படுகிறது. ஈமான் இருக்கின்ற இடத்திலே வெற்றி வரும் நிச்சயமாக. யாரெல்லாம் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்கிறார்களோ அவர்களே அல்லாஹு தஆலா பூமியினுடைய பிரதிநிதிகளாக ஆக்குவான், மாத்திரமல்ல அவர்களுக்கு அதிகாரத்தையும் கொடுப்பான் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அதிகாரம் கிடைக்க வேண்டுமா, இஸ்லாத்துக்கு வரவேற்பு கிடைக்க வேண்டுமா, ஒரு நிபந்தனை, முதலாவது நிபந்தனை ஈமானுடைய பலம், ஈமானுடைய வெளிச்சம், ஈமானுடைய சக்தி, அது பலமாக இருக்க வேண்டும். இரண்டாவது முக்கியமான விஷயம், நாங்கள் ஒப்புமையாக இருக்க வேண்டும். யூனிட்டி என்று நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை. எப்போது முஸ்லிம் சமூகம் ஒற்றுமையை இழந்ததோ அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுக்கவில்லை, ஒற்றுமைப்பட்ட சந்தர்ப்பத்தில் எல்லாம் அந்த வெற்றியை கொடுத்திருக்கிறார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். 200 கோடி முஸ்லிம்கள் இருந்தும், 52 முஸ்லிம் நாடுகள் உலகத்திலே இருந்தும், காசாவுக்குள் ஒரு போட்டல் தண்ணீரை அனுப்ப முடியாத நிலை, அங்கிருக்கின்ற சச்சிலம் பாலகர்கள் ஷிபா வைத்தியசாலையிலே ஆக்சிஜன் இல்லாமல் ஐசியூவில் இருந்து வெளியே எடுக்கப்பட்டு அவர்கள் வஃபாத்துடைய கட்டத்திலே இருக்கின்ற ஒரு நிலை. உலகத்திலே பணம் இல்லையா முஸ்லீம்களிடத்திலே, முஸ்லீம்களிடத்திலே ஆழ்வளம் இல்லையா, ஆயுத பலம் இல்லையா, என்ன இல்லை. முதலாவது ஈமானுடைய வெளிச்சம் போதாது, இரண்டாவது ஒற்றுமை கிடையாது. முஸ்லிம் நாடுகளுடைய கூட்டமைப்பு
இதுவரைக்கும் இரண்டு மூன்று தடவை கூடிவிட்டார்கள். ஒற்றுமைப்பட்டு ஒரு முடிவை எடுக்க முடியாத அளவுக்கு அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே பிரிந்திருக்கிறார்கள். கொள்கை அடிப்படையில் பிரிந்திருக்கிறார்கள், நாடுகள் அடிப்படையில் பிரிந்திருக்கிறார்கள், மற்றும் உண்டான பல வகையான அடிப்படைகளிலே பிரிந்திருப்பதன் காரணமாக ஐக்கியப்பட்ட ஒரு முடிவை எடுத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு பலகீனப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒற்றுமையினுடைய அவசியத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, வலா தனாஸாவ், நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம், பிணக்கப்பட்டுக் கொள்ள வேண்டாம், ஒருவரை ஒருவர் குரோதமாக பார்க்க வேண்டாம், பிளவுபட வேண்டாம். வலா தனாஸாவ் ஃபதஃஷலு, நீங்கள் தோல்வி காண்பீர்கள். ஃபதஹ பரீஹுக்கும், உங்களுடைய காற்று போய்விடும், உங்களுடைய சுயத்தை, உங்களுடைய தனித்துவத்தை, உங்களுடைய பலத்தை, உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். எவ்வளவு அழகாக சொல்லுகிறான் அல்லாஹு தஆலா. எங்களுடைய இந்த உலகத்தை பார்த்து சொல்வது போன்று இருக்கிறது. குர்ஆன் எல்லா உலகத்துக்கும் பொருத்தமான ஒரு மறை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒற்றுமை என்பது ஒரு பெரிய பலம், ஒரு பெரிய சக்தி. நாம் வெளிநாடுகளை எடுத்துக்கொள்வது எப்படி போனாலும் நமது நாட்டிலே இருக்கின்ற நிலையை சீர்தூக்கி பார்ப்போம். இஸ்லாத்துக்காக வேண்டி உழைக்கின்ற இயக்கங்கள், சங்கங்கள், முஸ்லிம்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கென்று இருக்கின்ற கட்சிகள், ப்ரொபஷனல்ஸ் என்று நாங்கள் சொல்லுகின்ற பெரிய பெரிய படித்தவர்கள், பெரிய பதவிகளிலே இருப்பவர்கள், உலமாக்கள் என்றெல்லாம் வருகின்ற பொழுது, சகோதரர்களே, பெரியார்களே, ஒற்றுமை எந்த அளவு தூரம் இருக்கிறது? குங்குஹிஸ்பின் விமாலதேகி பரிஹம், ஒவ்வொரு கூட்டத்தவர்களும் தங்களுடைய ஒவ்வொரு கட்சியினரும் தங்களிடத்திலே இருக்கிறதை வெற்றி பெருமைப்பட்டுக் கொண்டு அகம்பாவப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மற்ற இயக்கத்தவர்கள் விழ வேண்டும், மற்றவர்கள் தலை தூக்கி விடக்கூடாது என்ற விஷயத்திலே குறியாகவும் கவனமாகவும் இருக்கின்றவர்கள் தான் பெரும்பாலானவர்கள். சிலரை அல்லாஹு தஆலா இல்லாமர் ரஹிம ரப்போ, குர்ஆன் சொல்ற மாதிரி சிலரை அல்லாஹு தஆலா பாதுகாத்திருக்கிறான். மாஷா அல்லாஹ், அவர்கள் ஒற்றுமைக்காக வேண்டி உழைக்கிறார்கள், ஒற்றுமையாக இருக்கிறார்கள். யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையிலே ஒற்றுமை கண்டு தங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற உறவுகளை வளர்த்துக் கொண்டு வாழுகிறார்கள். மாஷா அல்லாஹ், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும். ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நிலை மிக கவலைக்கிடமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பக்கத்திலே இருப்பது லெபனான், பக்கத்திலே இருப்பது ஜோர்டான், பக்கத்திலே இருப்பது எகிப்து, சிரியா, அப்படி இருந்தும் அந்த சின்ன நாடு, 2.5 மில்லியன் மக்களை கொண்டிருக்கின்ற அந்த சின்ன நாட்டை பாதுகாப்பதற்கான தைரியமோ, ஈமானுடைய பலமோ, ஒற்றுமையோ இல்லாமல் இருப்பதன் காரணமாக அந்த இஸ்ரேலிய அரக்கர்கள் அந்த மூமினான முஸ்லிமான அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய அந்த காசா மக்களை கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் கசக்கி பிழியப்படட்டும், அவர்கள் துன்பப்படட்டும், அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உயர்தரமான கூலியை கொடுப்பான். அவர்களுக்கு சுவர்க்கம் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கிருபையினால் கிடைக்கும். ஆனாலும் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பாடம் என்ன? முஸ்லிம் சமுதாயத்தினுடைய படிப்பினை என்ன? இந்த நாட்டிலே கூட சிறுபான்மையாக நாங்கள் வாழ்கின்றோம். எங்களுக்கு மத்தியிலே எத்தனை பிளவுகள், எவ்வளவு காட்டி கொடுப்புகள், எவ்வளவு கழுத்தறுப்புகள்! அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வஃதலஃபு மின் பஅதி மா ஜாஅஹுல் பையினாத். யாரெல்லாம் தங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தெளிவான அத்தாட்சிகள் வந்தும் கூட பிரிந்து போய் கருத்து முரண்பாடு பட்டுக் கொண்டார்களோ, அவர்களை போன்று நீங்கள் இருக்க வேண்டாம், அதாபுன் அபீம், அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். சமூகத்தை பிரிப்பவர்கள், போர் சொல்பவர்கள், புறம் சொல்பவர்கள், சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் பெரிதுபடுத்திக் கொண்டிருப்பவர்கள், மன்னிக்க தெரியாதவர்கள், அப்படியானவர்களால் தான் இப்படிப்பட்ட பிளவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட், உலகத்திலே இருக்கின்ற யாரும் முழுமையானவர்கள் அல்ல. எல்லோரிடத்திலும் அரைகுறையான தன்மை இருக்கவே செய்யும். எனவே நான் யோசிக்க வேண்டும், என்னிடத்திலே குறை இருக்கிறது, மற்றவரிடத்திலே நிறை இருக்கிறது, நிறை யாரிடத்திலே இருக்கிறதோ அவரை நான் உதவிக்கு அழைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வு எங்களிடத்திலே வருகின்ற பொழுது நிச்சயமாக முஸ்லிம் சமுதாயம் பலப்பட்டதாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஃபலா தர்ஜிஉ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குஃபாரன் பஅதி யல்ரிபு பஅதுக்கும் ரிகாப பஅதி, எனக்கு பிறகு உங்களில் சிலர் இன்னும் சிலரை பரஸ்பரம் கொலை செய்து கொள்கின்ற காவிர்களாக நீங்கள் மாறிவிட வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு முக்கியமான ஹதீஸ், நீங்கள் இரண்டு பேர் சண்டையிட்டுக் கொள்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த இரண்டு பேரையும் நீங்கள் சமாதானப்படுத்துங்கள், ஏனென்றால் இரண்டு பேருக்கு மத்தியில் இருக்கின்ற பிளவு அல்லது மனக்கசப்பு அல்லது அவர்களுடைய பிரிவினை என்பது ஃபைன் ஃபஸாத தாத்தில் பைன் ஹியல் ஹாலிகா என்றால், இரண்டு பேருக்கு மத்தியிலே பிளவு இருப்பதானது சிறைத்து விடும், மொட்டை அடித்து விடும் என்று சொன்னார்கள். மொட்டை அடிப்பது என்றால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், தலையை முட்டை அடிப்பதை நான் சொல்லவில்லை, மார்க்கத்தையே முட்டை அடித்து விடும் என்று சொன்னார். இன்று மார்க்கம் முட்டை அடிக்கப்பட்டிருக்கிறது, மார்க்கத்துக்கு வரவேற்பு கிடையாது, மார்க்கம் தப்பாக பார்க்கப்படுகிறது, அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் ஏறி மிதிக்கப்படுகிறார்கள். அதற்கான காரணம் என்ன? எங்களுக்கு மத்தியிலே நல்லிணக்கம் கிடையாது, பீஸ் கிடையாது, ரீகன்சிலியேஷன் கிடையாது, எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லை. ஒற்றுமையை வளர்ப்பதற்கு எத்தனையோ ஏற்பாடுகள் இஸ்லாத்திலே இருக்கின்றன. சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள், சந்தித்தால் தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்ல வேண்டும். கியாமத்தினுடைய அடையாளங்களிலே ஒன்று தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்லுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், அஃது சலாம், சலாத்தை நீங்கள் பரப்புங்கள் ஹதீஸிலே வருகிறது. சலாம் சொல்லுவதன் மூலமாக ஐக்கியத்தை வளர்க்க முடியும். கூட்டு தொழுகை, ஜமாத்துடைய தொழுகை ஏன் பரல் கிபாயமாக மாற்றப்பட்டிருக்கிறது? எல்லோரும் தோளோடு தோள் நின்று உறுதியாக கருத்து வேறுபாடுகளை மறந்து சஃபிலே ஐக்கியப்பட்டு நின்று எமது ஒற்றுமையை பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு முகத்தை வதிகி அசைக்க சதாபா, உன்னுடைய சகோதரனுடைய முகத்தை பார்த்து புன்முறுவல் பூப்பது கூட சதகா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். தன்னுடைய இயக்கத்தை தன்னுடைய சங்கத்தை சேர்ந்தவன் தனக்கு அறிமுகமானவனுக்கு மாத்திரம்தான் புன்முறுவல் என்றால் அது ஒற்றுமையினுடைய வடிவம் அல்ல, அது பெருமையினுடைய வடிவம். அதிலே ஒரு கோளாறு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார், ஐந்து வேளை பள்ளிக்கு வந்து தொழுங்கள், ஜும்மாவுக்காக வேண்டி எல்லா சின்ன சின்ன பள்ளிவாயல்களையும் விட்டுவிட்டு பெரிய பள்ளிவாயலுக்கு வாருங்கள். அதே போன்ற ஹஜ்ஜிலே அரபாவிலே எல்லோரும் உங்களுடைய நிறம் உங்களுடைய மொழி என்பவற்றை எல்லாம் மறந்து நாடுகளை மறந்து ஒன்று கூடுங்கள் என்று ஏன் சொல்லப்பட்டது? ஏன் பெருநாளுடைய தினத்திலே எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒன்று கூடுங்கள் என்று ஏன் சொல்லப்பட்டது? ஐக்கியத்தினுடைய அந்த தன்மையை வலியுறுத்துவதற்காக. இரண்டு பேர் சந்தித்துக் கொள்கின்ற பொழுது முசாபஹா செய்வர், கைலாசு செய்வர், அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒற்றுமையாக இருப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் எங்களுடைய தீன் செய்து தந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியாக, எங்காவது இரண்டு பேர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டால் உடனடியாக அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற சமாதானம் செய்வதற்கு தகுதி இருக்கின்ற முன்வந்து அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஐக்கியத்தை உண்டு பண்ணுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அது சமூக கடமை. மத்தியில் இருக்கின்ற இரண்டு சாரார் சண்டையிட்டுக் கொள்வார்களாக இருந்தார், அந்த ரெண்டு பேருக்கு மத்தியிலே சமுதாயமே நீ சமாதானம் செய்து வைப்பாயாக என்று அல்லாஹு தஆலா சமுதாயத்தை பார்த்து சொல்லுகிறான். சமுதாயத்தின் கடமை, ரெண்டு பேருக்கு மத்தியிலே சமாதானம் செய்ய போய் ரெண்டு பேரிலே ஒருவர் அத்துமீறுவாராக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடுங்கள் என்று அல்லாஹு தஆலா
குர்ஆனிலே கட்டளை இடுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒற்றுமையாக இருப்பது என்பது ஒரு பெரிய நியாமத், ஒரு பெரிய பாக்கியம். அந்த நியாமத் சிலருக்கு இல்லை. தாய் தகப்பனோடு ஒற்றுமை இல்லை. அங்கிருந்த ஒற்றுமையை நாங்கள் ஆரம்பிப்போம். தன்னோடு கூட பிறந்த சகோதரர்களோடு சகோதரிகளோடு ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை இல்லாத போது அங்கு பிளவும். தாய் தகப்பனோடு உறவு நல்லதாக இல்லை, உறவினர்களோடு உறவு நல்லதாக இல்லை, பக்கத்து வீட்டாரோடு உறவு நல்லதாக இல்லை. இஸ்லாமிய பணியில் ஈடுபடக்கூடிய, இஸ்லாமிய துறையில் ஈடுபடக்கூடிய அவர்கள் எந்த இயக்கமாக இருக்கலாம், அவர்கள் ஏதோ சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களோடு உறவு நல்லதாக இல்லை. முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்ற பலரோடு சண்டை சச்சரவு என்றால் அது நியமத்து அல்ல, அது நிர்கமத்து. அது ஒரு பெரிய பிரச்சினை, பெரியதொரு முசீபத் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார், நீங்கள் அல்லாஹு தஆலா உங்கள் மீது சொரிந்த அருளை நினைத்து பாருங்கள். சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறான், இது குந்தும் அதா, நீங்கள் எல்லோரும் எதிரிகளாக இருந்தீர்கள். அவுஸ் என்றும் ஹஸ்ரஜ் என்றும், மக்கத்து முஸ்லிம் காபிர் என்றும், அல்லது வேறு வேறு குழுக்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் பிரிந்து சண்டையிட்டுக் கொண்டு இஸ்லாம் வருவதற்கு முன்னால் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வதுக்குரு நியமத்துல்லாஹி அலைக்கும், அல்லாஹு தஆலா உங்கள் மீது சொரிந்த அருளை ஞாபகப்படுத்துங்கள். இது குந்தும் அதான், நீங்கள் எல்லோரும் எதிரிகளாக இருந்தீர்கள். குலோபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா பிணைப்பை ஏற்படுத்தினான். உடம்புகளுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்தவில்லை, உள்ளங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்தினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உள்ளங்கள் ஒன்றிணைய வேண்டும், மனதார் இணைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லீம் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டால், அவன் கலிமா சொல்லிவிட்டால், அவன் முஸ்லீம்களுடைய பட்டியலிலே கணிக்கப்பட்டால், அவனோடு இரக்கமாக நாங்கள் இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், அவனுடைய கஷ்டத்திலே துன்பத்திலே பங்கெடுக்க வேண்டும். அப்போது அவன் எங்களை விட்டு ஓடிவிட மாட்டான். கடைசியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், அது என்னவென்றால், முஸ்லீம்கள் தங்களுக்கு மத்தியிலே பிளவுபட்டு சண்டையிட்டு பிரச்சனைகளோடு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே முஸ்லிம் அல்லாதவர்கள் தங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையோடு இருக்கிறார்கள். அதுதான் உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய துரதிஷ்டம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இந்த விஷயத்தை தெளிவாக பின்வருமாறு சொல்லுகிறார், வல்லதீன கஃபரு பஅலுஹும் அவ்லியாஉ பஅலு, யார் நிராகரிப்பவர்களாக இருக்கிறார்களோ அவர்களில் சிலர் இன்னும் சிலருக்கு நேசர்களாக, நண்பர்களாக, விசுவாசமானவர்களாக இருக்கிறார்கள். அதாவது ஒருவர் ஒரு மதம், இன்னொருவர் இன்னொரு மதம், ஆனால் அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இஸ்லாத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதிலே கங்கணம் கட்டி செயல்படுகிறார்கள். வல்லதீன கஃபரு பஅலுஹும் அவ்லியாஉ பஅல், அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே நட்பு பாராட்டுகிறார்கள், ஒற்றுமையோடு இருக்கிறார்கள், நேசர்களாக இருக்கிறார்கள். யார்? இஸ்லாத்தினுடைய எதிரிகள். தங்களுடைய முரண்பாடுகளை எல்லாம் மறந்து ஒற்றுமைப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தெளிவான உதாரணம், இஸ்ரவேலர்களும் கிறிஸ்தவர்களும், யூதர்களும் கிறிஸ்தவர்களும், தற்போது இஸ்ரேல் இவ்வளவு தூரம் அடாவடித்தனம் செய்கிறது என்றால் அதற்கு பின்புலத்தில் இருப்பது இஸ்ரேலர்கள் யூதர்கள், ஆனால் அமெரிக்கர்கள் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்களும் யூதர்களும் சேர்ந்து இஸ்லாத்தை நசுக்க வேண்டும் என்பதிலே ஒற்றுமைப்பட்டு விட்டார்கள். ஏன்? வேறு சிலரும் அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். இவ்வளவுக்கும் வரலாற்றை படித்திருக்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலுவையில் அறைய வேண்டும் என்ற முயற்சி எடுத்தவர்களே யூதர்கள் தான். கிறிஸ்தவர்கள் வணங்குகின்ற தெய்வம், நாங்கள் தெய்வம் என்று சொல்ல மாட்டோம். ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் அவர்களை சிறை சிலுவையில் அடைந்தவர்களே அல்லது அடைவதற்கு முயற்சித்தவர்களே இந்த யூதர்கள் தான். அந்த யூதர்களோடு அவர்கள் கைகொடுத்து தற்போது இந்த இஸ்லாத்துக்கு எதிரான போராட்டத்திலே மும்முரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்க முஸ்லிம் நாடுகள் தங்களுக்கு மத்தியில் பிளவுபட்டுக் கொண்டிருக்கிற என்றால் இதனுடைய ஆழத்தை அகலத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை பின்வருமாறு முடிக்கிறான், நீங்கள் ஒற்றுமைப்படவில்லை என்றால் உலகத்திலே மிகப்பெரிய சோதனையும் குழப்பமும் ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலகத்திலே குழப்பம், இந்த உலகத்திலே அநீதி, அக்கிரமம், அராஜகம், அநியாயம் சட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது முஸ்லிம்களுக்கு எதிராக என்றால் அதற்கான காரணம் நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே பிளவுபட்டிருக்கிறோம், ஒற்றுமையாக இல்லை. இஸ்லாத்தினுடைய எதிரிகள் தங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையாக மாறிவிட்டார்கள். எனவே ஒற்றுமையினுடைய அவசியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்திற்கு வெற்றி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் கட்டாயமாக நாங்கள் ஈமானுடைய விஷயத்திலே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற முரண்பாடுகள் எல்லாவற்றையும் மறந்து, பதவிகள், பணம், எங்களுடைய சுயநலம் என்பவற்றை எல்லாவற்றையும் மறந்து நாங்கள் ஒற்றுமையாக பரஸ்பரம் அன்பு கொண்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். வல்ல நாயன் எம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே புனிதமான இந்த சந்தர்ப்பத்திலே உன்னிடத்திலே கையேந்தி கேட்கின்றோம். எங்களுடைய உள்ளங்களை நீ ஒற்றுமைப்படுத்துவாயாக. எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற எல்லா பிளவுகளையும் மறந்து உன்னுடைய தீனை பாதுகாப்பதற்காக பரஸ்பரம் சகோதரர்களாக இணைந்த கூட்டத்திலே அனைவரையும் ஆக்குவாயாக. யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் நீ முறியடிப்பாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக எமது இஸ்லாமிய சகோதரர்கள், எமது ஈமானிய உறவுகள் காசாவிலே, பொதுவாக பலஸ்தீனிலே, மேற்கு கரையிலே படக்கூடிய அவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீ அவர்களை மட்டும் இல்லாமலாக்குவாயாக. அவர்களுக்காக அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அல்லது படைகளை நடத்துகிறார்களோ அவர்களுடைய படைகள் அனைத்தையும் நீ நிர்மூலமாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ உதவியாக இருப்பாயாக, அந்த முஸ்லீம்களுக்கு உதவியாக இருப்பாயாக. இந்த எதிரிகளுடைய படைகள் அனைத்தையும் சிதறொண்டு ஓடக்கூடிய வகையிலே உன்னுடைய உதவியை நீ இறக்குவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் பலவீனர்களாக இருந்து கேட்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய பலவீனத்திலிருந்து வெளியாகி பலசாலிகளாக மாறக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மௌத்தாகக்கூடிய அந்த உயர்தரமான பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கின்ற பொழுது நாங்கள் எல்லோரும் சகோதரர்களாக, பரஸ்பரம் விட்டுக் கொடுத்தவர்களாக உன்னை திருப்தியோடு சந்திக்கக்கூடிய அந்த உயர்தரமான பாக்கியத்தையும் எங்களுக்கு நசீபாக்குவாயாக.